எங்களுடைய வினாக்கள் நிறையவே இருக்கு.
நிறையவே இருக்கு டாக்டர். நீங்கள் சென்ற முறை நாங்கள் இந்த தமிழினுடைய வாரம் என்று சொல்லி, தமிழ் மாதம் என்று சொல்லி சில விஷயங்களை நீங்கள் எடுத்து கூறினீர்கள். இங்கே ஒரு அன்பர் கேட்கிறார், முருகன் அகத்தியருக்கு தமிழை போதித்தார் என்பது உண்மையா? அப்படியானால் தமிழ் கடவுளால் உருவாக்கப்பட்ட மொழியா? ஒரு கேள்வி.
மொழிகள் எல்லாவற்றைக்கும் புறப்படும் இறைவன். எல்லா மொழிகளையும் இறைவன் வந்துதான் அதை
ஆரம்பித்து
இருக்கின்றான் என்று சொல்லிதான் எங்களுடைய மரபிலே இருக்கின்றது. அப்ப சொல்லுவார்கள் என்று கேட்டால், ஆரியமும் தமிழும் கரிகையார்க்கு கருணை செய்தானே. இது திருமந்திரம். அதாவது ஆரியம் என்பது வடமொழி,
வடமொழியோ
தமிழ் என்பது தென்மொழி, திராவிடம். இந்த ரெண்டும் கரிகையார்க்கு கருணை செய்தானே என்ற கரிகை என்பது உமாதேவியார். உமாதேவியாருக்கு அந்த
அவர் போதித்தார்,
அவர் போதித்தார் என்ற வரலாறு காணப்படுகின்றது. இது எங்கே போதித்தார்? மகேந்திர மலையிலே இருந்து போதித்தார். இந்த மகேந்திர மலை எங்கே இருக்கின்றது? கைலாய மலை சாரல் இல்லை, இமயமலை சாரல் இல்லை இருக்கின்றது. தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை. தாழ்வரை என்றால் தாழ்ந்த மலைப்பகுதி. அப்ப உயர்ந்த கைலேங்கிரியில இருந்து கொண்டு ஹிமாலயத்தில் இருந்தோட கீழே தான் அந்த சொல்லி, இதுவும் அங்கேதான் இருக்கிறது. தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை. இதைத்தான் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமன் தோற்றுவித்தருளையும் என்று திருவாசகத்தில். சொன்ன ஆகமம் என்றால் ஏற்கனவே இறைவன் இந்த ஆகமத்தை சொல்லிட்டார். அது இங்க இந்த பூமியில இல்லை, அது சுத்தமாயா புவனங்கள்ல இருக்கிற புவனங்கள்ல 66 பேருக்கு சொல்றார். 30 சிவன்களுக்கும் 36 உருத்ரர்களுக்குமாக 66 பேருக்கு சொல்றார். 66 அரும்மொழி கேட்டவை என்று இதுவும் திருமந்திரத்தில் எல்லாம் இருக்குது. எங்கெங்கே என்ன சொன்னார்? அது சுத்தமாயா போனம் என்றது எங்களுடைய அண்ட தொகுதி அல்லது வேறு அண்ட தொகுதி. அங்கே இருக்கிற வாக்குகளே வித்தியாசம், அந்த கம்யூனிகேஷன் மெதடே வித்தியாசம். இப்ப இங்க வந்து நான் கதைச்சுதான் நீங்கள் காதால கேட்கிறீர்கள். இதற்கு மேற்பட்ட உலகம் ஒன்று இருக்கின்றது. அங்க இப்படி வாயால கதைக்க தேவையில்லை. மனசுல என்னுடைய கருத்தை நிறைவு பற்றி நினைக்க அடுத்தவர் கேட்பார். வைகரி வாக்கு, இது வைகரி வாக்கு. அதுக்கு முந்தின இன்னொரு வாக்கு ஒன்று இருக்குது, அப்ப அது சூட்சும வாக்கு. அதாங்க, அப்ப அங்கால அதுக்கும் முன்னால என்ன இருக்குது? நீங்க உங்களோட மனதில உங்களோட எண்ணம் முழுவாக உங்களுக்கு வெளிப்படுவதற்கு முன்னமே மற்றவைக்கு தெரிஞ்சிடும். பசந்தி வாக்கு.
இப்ப இதெல்லாம் நடைமுறையில இருந்து,
அப்ப அது அந்த உலகத்துக்கு தொடர்பாடல். இன்னொரு உலகத்து தொடர்பாடல் நீங்க நெக்க முந்தியே அங்க போயிடும். அந்த தொடர்பாடல் சுத்தமாய போனத்துல அப்படித்தான் தொடர்பாடல். இவர் நினைக்க முதலே அங்கால கம்யூனிகேஷன் நடந்துடுவாங்க. அந்த இடத்துல 66 பேருக்கு அவர் சொன்னார். இதுவும் திருமந்திரத்திலான் இருக்கு, ஆகம வரலாறுல பாத்தீங்கன்னா இருக்குது. அப்ப தத்துவ, அப்ப அதே சொன்ன ஆகமத்தை அதான் சொன்னார். மண்ணு மாமல மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம், முதற் சொன்ன ஆகமத்தை தோற்றுவித்தருளியின் திருப்பி சொல்றார் ஆகமத்தை என்று வருகிறது. அதைத்தான் சொல்லுவார்கள். அந்த இதுல இறைவனுக்கு வந்து அந்த மகேந்திர பொன்மலை வருநீர் அருவி மகேந்திர பொன்மலையில் மலமகளுக்கு அருளும் குறுணி என்று திருவிசுபா பாடல வருகிறது. இந்த மகேந்திர மலைன்றது காஷ்மீரத்தை அண்டி இருக்கிற பகுதி. அந்த வரலாறுகள் அதெல்லாம் இருக்குது. அங்கேதான் இந்த மொழிகளை பாய்க்கிறார். அந்த மகேந்திரத்துல மேலையில என்னென்ன சொல்லிக் கொடுத்தார்? ஆகமம் சொல்லிக் கொடுத்தார், யாருக்கு சொல்லிக் கொடுத்தார்? உமைக்கு சொல்லிக் கொடுத்தார். அடுத்ததாக இந்த நால்வர், நான்கு முனிவர்கள் இருக்கிறார், ஜனகர், ஜனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் என்ற நாலு முனிவர் தட்சிணாமூர்த்தியாக கல்லாள மரத்தின் கீழே இருந்து, கல்லாள அந்த கல்பாறையிலே இருந்து வந்த ஆலமரம், அதுக்கு கீழே இருந்து நான்கு முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுவும் அங்கேதான் நடந்தது. அடுத்ததாக அங்கே இருந்துதான் அவர் 18 பாஷைகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்.
18
பண்டிதராவார் 18 பாடையும் சொல்லுவார்கள். அண்ட முதலான் அறம் சொன்னவாறு அவர் இந்த அறத்தை 18 பாஷையிலே அங்கே இருந்து சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த மொழிகளுக்கெல்லாம் புறப்படமா இருந்தது இந்த காஷ்மீர தேசத்தை அண்டிய, இந்த இமயமலை அடிச்சாரலை அண்டிய இந்த மகேந்திர மலை. அங்கேதான் எல்லா மொழிகள் இந்த 18 பாஷை என்னென்ற விளக்கமே இருக்குது. அஷ்ட தசா லிபி பேதம் என்று சொல்லுவார்கள். 18 பாஷை, ஒரு பாஷை திராவிடம் மாதிரி, இப்படி 18 மொழிகளுக்கு இருக்கின்றது. அப்ப இந்த 18 பாஷைகள்ல அவர்கள் வந்து இந்த இறைவன் கொடுத்ததாக வரலாறு இருக்கின்றது. அப்ப ஆரியமன் கொடுத்திருக்கின்றார், தமிழ் கொடுத்திருக்கின்றான், அது உட்பட்ட 18 பாஷைகளை கொடுத்திருக்கின்றான், ஆகமங்கள் கொடுத்திருக்கின்றான், உமையாதவியாரை கொடுத்திருக்கின்றான், மற்றது இவர்களை கொடுத்திருக்கின்றான். இன்னும் ஒரு கேள்வி அங்கே இருக்கின்றது. முருகன்
அகத்தியருக்கு தமிழ் போய்
பதித்தார். அங்கே வந்து சிவன் அங்கே அகத்தியருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தான். கைலாயத்திலே சிவனுடைய திருக்கல்யாணம் நடக்கப் போகின்றது. எல்லாரும் அங்கே போகின்ற பொழுது உலகத்தின் சமநிலை ஆக்சிஸ் வந்து கொஞ்சம் மாறுது. அகத்தியரை அங்காலி அனுப்புறார், தென்னாட்டு அனுப்புறது பொழுது அவருக்கு தென்னாட்டு பாஷையாக திராவிட பாஷையை அவருக்கு போதித்தது சிவன். அகத்தியருக்கு அகத்தியர் தென்னாட்டிலே வந்த பிறகு அவருக்கு இங்கே வந்து அவருக்கு புதிய மனையிலே அவருக்கு தமிழுக்குரிய இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தது முருகன். அப்ப பாஷை கொடுத்தது சிவன், இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தது முருகன். அதுக்காக அதுக்கு வந்து பாஷை இல்லை என்றல்ல, இருந்த பாஷையை அவர்கள் பெருகுபடுத்தி அகத்தியர் சொல்லிக் கொடுத்தார். அகத்தியரை இயற்றிய நூல் தான் அகத்தியம். அந்த அகத்தியத்தினுடைய வழியிலேதான் தொல்காப்பியனர் பிற்காலத்திலே தொல்காப்பியம் எழுதியிருக்கிறார். இதான் நம்மளுடைய மொழி மொழி மரபு. இன்றைக்கு அதுதான்
அகத்தியவங்களுக்கு கிடைக்காம போச்சு பேரு, எங்களுக்கு பேரு.
அதனுடைய அடுத்தடுத்த நூல்கள் வருகின்றன தானே எங்களுக்கு.
அது சரி, தொல்காப்பியம் ஒரு உண்மையிலே சிறந்த இலக்கண நூல்,
சிறந்த இலக்கண நூல். அவை இதுதான் எங்களுடைய வரலாறு. இது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் புறப்படம் இறைவனிடம் இருந்து வந்தது. மகேந்திர மலைச்சாரல் அது கைலாய மலைக்கு இஞ்சால வந்து காஷ்மீர தேசத்தை அண்டி இருக்கிற பகுதி, அங்கேதான் மொழிகளின் புறப்பிடம். இன்றைக்கு திராவிட பாஷைகள் கூட அங்க பேசுகின்றார்கள். பலூச்சிஸ்தான் போன்ற பாகிஸ்தான் மாகாணங்கள்ல திராவிட பாஷை இருக்குதாங்க.
உண்மையிலே டாக்டர், இங்க இன்னொரு நேயர் வந்திருக்கிறார். மிகவும் அருமையான விஷயங்களை பற்றி கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம்.
சிவகுமார்,
சொல்லும்.
மாயையில் மயங்கி கிடக்கின்ற ஆன்மாக்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிற
சிவனேசன்
ஆசிரியர் கடமையாட்டி கொண்டிருக்கிறோம். எனது வணக்கங்கள்.
வணக்கம் வணக்கம்.
இந்த கேள்வி என்ன, நீங்க இப்ப கதைச்ச மாதிரி அந்த கண்ணகி கோவலன் நீதி கட்டி போனது சோழ
மன்னன்ட்ட
மனைவி போனது ஏன் வந்து கோவலன் தேவையில்ல, என் தாய்க்கு தான் மகனை பற்றி தெரியும் என்னென்ன செய்தவர் என்று சொல்லி, எங்கெங்க பிளாக்காக பிளாக் எறிஞ்சவர், கல்லால இந்த பஸ் கல்லால எறிஞ்சவர் என்று தாய்க்குத்தான் தெரியும். அப்ப தாய் போகாத இடத்துல மனைவி போனதுக்கு கோவலன் செய்த விதி காரணமும், அதே மாதிரிதான் மகாபாரதத்துல வந்து கர்ணன் மகன் தெரிஞ்சும் குந்தி அணைக்கல, ஆனா நண்பன் துரியோதனன் தான் நினைச்சவன். அப்ப அங்கேயும் கர்ணனுக்கு தாய் போகாத தாய் போகல, அது கர்ணன் செய்த விதி காரணம் என்னதுன்னா, கர்ணன் சொல்ற அண்ணாரினியா இருக்கு யாவரும் மரியாதை
நன்றி.
இதுல கேள்வி என்னன்னு கேட்டாலதான், இது வந்து இலக்கிய வரலாற்று இதுக்குள்ள போகிறோம். பார்த்தால் கோவலன் கண்ணகியுடைய வரலாற்றிலே வந்து ஏன் தாய் வரவில்லை, அது விதியா என்று எல்லாவற்றிலும் விதி இருக்கின்றது, அது வேறு விதி. ஆனா இலக்கியத்திலே அந்த ஒரு மரபு வந்திருக்கின்றது. இப்ப தாய் தான் போக வேணும் என்று இல்லை. இப்ப நியாயம் கேட்டு, இப்ப பாண்டவர்களுக்கு அநியாயம் நடந்த பொழுது குந்தி தேவி வந்து ஒருவருக்காக நியாயம்
கேட்கல,
அந்த மரபு இல்லை. மனைவியாக இருந்தவள் அவள் போய் கேட்கிறாள், அவள் கேட்டிருக்க வேணும் என்று இல்லை, அவள் வரை அடக்கமான பெண். கோவலன் நீண்ட பிறகும் அந்த நற்கழித்தலும் அறவோர் ஓம்பலும் இல்லாமல் இருக்கு என்று சொல்லி வருந்தி வீட்டிலே இருந்தவன், மற்றவர்களுக்கு துக்கத்தை காட்டாமல் இருந்தவன், குடும்ப பெண்ணாக இருந்தவள், கோவலன் வந்தவுடன் சிலம்பை கொடுத்தவள், கோவலனுடன் யாருக்கும் சொல்லாமலே அங்கே காவிரிப்பும் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு மதுரைக்கு போகின்றான். மதுரைக்கு போகின்ற செய்தி தாய் தகப்பனுக்கு கூட தெரியாது. இந்த மாதவி கொடுத்த தாளம்பு தாளம் இலையிலே எழுதிய ஓலையைத்தான் அதே அன்பு செய்தியை அப்படியே திருப்பி கோவலன் அந்த தூதரிடம் சொல்றார், தன்னுடைய தகப்பனை அடைஞ்சிருக்க சொல்லி. அப்படித்தான் வரலாறு வருகிறது. அவை அவர் அறிந்திருக்க நியாயம் இல்லை. மற்றது கண்ணகி அங்க இடத்துல போடப்பட ஒரு புது சேஞ்ச், இது நியூ சேஞ்ச் நியூ ரெவல்யூஷன் என்று தான் சொல்ல வேணும். அப்படி வளர்ந்த கண்ணகி இந்த என் கணவன் கல்வனோ
அநீதி நிலை
என்று கேட்டுத்தான் அதை கேட்கிறான். அதுக்கும் அவன் கேட்கிறது யாரை கேட்கின்றாள், சூரியனை பார்த்து கேட்கின்றாள். ஏனென்றால் சாட்சிகள் இருக்கின்றன, பகல்ல நடக்கிற எல்லாத்துக்கும் சூரியன் சாட்சி, இரவில் நடக்கிற எல்லாத்துக்கும் சந்திரன் சாட்சி. அவை சூரியனை கேட்கின்றாள், என் கணவன் கல்வனோ என்று கேட்கின்றாள். சூரியன் வந்து என் கணவன் கல்வன் இல்லை என்று சொல்ல அந்த வாக்குறுதி, சூரியனே சொன்ன பிறகு என் கணவன் கல்வன் என்ற உறுதியோட அவன் அந்த அரசனுடன் நீதி கேட்டு போகின்றான். வரலாறாக இருக்கின்றது.
மனைவி என்ற ஸ்தானத்திலே அவளுக்கு உரிமை கூட இருக்கிறது. நாங்கள் அந்த இதையும் பார்க்க வேணும். ஏன்னா உண்மையாக இந்த வாழ்க்கையில நொந்துபட்டு போன ஒரு உள்ளம் இப்படி ஒரு இதை வீராபேசத்தோடு கிளம்புறது என்றால் அது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு.
ஆபாசத்தோட
ஆபாசத்தோட
இருந்து
அதுல
பிராகிருதம் உத்கீசி மகாராஷ்டிரம் மகதண்டு மகதி
மகதி என்ற ஒரு
பாஷை மிஸ்டி அமாகதி என்ற ஒரு பாஷை சஹாபீரி என்ற ஒரு பாஷை அகவந்தி பாஷை திராவிட பாஷை திராவிட பாஷை தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் நாளுக்கும் சேர்த்த தாய் பாஷை ஒத்ரிய பாஷை மற்றது பஞ்சார்ஜ பாஷை மற்றது பஹ்லீக பாஷை ரந்தீக பாஷை பிரட்சிய பாஷை தக்ஷிணீநாத பாஷை பைசாசி பாஷை பைசாசி அபோரிஜினல்ஸ் லாங்குவேஜ் அடுத்தது ஆவந்தி பாஷை சௌராசனி பாஷை
இதுல சிலதுகள் டாக்டர் இந்த இந்தியாவின் பல்வேறு
மாகாணங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அந்த காலத்துல இருந்த இது இருக்குது இந்திய தேசிய கீதத்திலே இருக்குது பஞ்சாப்த சிந்து குஜராத்த மராட்ட திராவிட உத்கல வங்க ஏழு ரவீந்திரநாத் தாகூர் பாடி இதான் அந்த எட்டு பதினெட்டு பாஷைகளுடைய தன்மையாக இருக்கின்றார்
அப்ப இதுல நாங்கள் டாக்டர் இத பார்த்தோம்
அடுத்த கேள்விக்கு
அடுத்த கேள்விக்கு ஒரு கொஞ்சம் கூடித ஒரு இது உலக்கம் கூடிய ஒரு இது கேள்வி ஒருவர் கேட்டிருக்கிறார் பதி பசு பாசம் அனாதியானது என கூறுகிறீர்கள் அப்படியானால் பதியோடு சேர்ந்திருக்கும் பசு ஆன்மா முதலாவது புறப்பெடுப்பது எவ்வாறு
இதே விதமாக வேறு ஒரு கேள்வியும் வந்திருக்கின்றது அந்த முதல் புறப்பு எப்படி
நிகழ்ந்தது
அதாவது எல்லாரும் கேட்பார்கள் சரி புறப்புக்கு காரணம் கர்மா
சரி
சரி புறப்புக்கு காரணம் கர்மா என்ற புறப்பு இல்லாத நிலை ஒன்று உயிர்களுக்கு இருந்ததா என்றா இருந்தது புறப்புக்கு முந்தைய நிலை ஒன்று இருந்தது உயிர்களுக்கு அப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட உயிருக்கும் இருக்குது இப்ப இன்றைக்கும் எண்ணிலி உயிர்கள் புறப்பில்லாத அந்த நிலையிலேயே இருக்குது இது சொல்லுவார்கள் அனாதி கேவல நிலை ப்ரீ கோஸ்மிக் ஸ்டேட்ல இருக்குது தேர் ஆர் நியூமரேட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் ஆர் இன் ப்ரீ கோஸ்மிக் ஸ்டேட் தே ஹேவ் நெவர் டேக்கன் பர்த் யெட்
சோ தே ஆர் வெயிட்டிங் டு டேக்
அப்ப அது என்ன ஸ்டேட்ல இருக்குது அதுக்கு அதை இருட்டு பீடிக்கப்பட்டு ஆணவ இருளினால அணுவம் என்றால் டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் இருக்குது தே ஹேவ் த பொட்டன்சிட்டி நோ அவர்களுக்கு அறியிற ஆற்றல் இருக்குது பொட்டன்சி டு என்ஜாய் அனுபவிக்கிற ஆற்றல் இருக்குது ஆனா இன் வாண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கே கருவிகரணங்கள் இல்லை அவர்களுக்கு அறியும் ஆற்றல் இருக்குது அனுபவிக்கிற ஆற்றல் இருக்குது ஆனா கருவிகரணங்கள் இல்லை உடம்பில்லை கண் இல்லை மூக்கில்லை மனம் புத்தி சித்தம் ஒன்றுமே இல்லை
அப்ப இறைவன் அதை கொடுக்கிற நேரத்தில் அவர் வெளிப்படுவார்
அந்த நிலையில அதை பிடிச்சிருக்கிறது ஆணவ இருள் அந்த நிலையில இருக்கிறது அனாதி கேவல நிலை அல்லது ப்ரீ காஸ்மிக் ஸ்டேட் அப்ப அதைத்தான் தாய்மானார் சொல்லுவார் கருட்ட ஆணவ கருவறையில் கரிய இருட்டான ஆணவ கருவறையில அந்த கருட்டுக்குள்ள கண்ணிலா குளவியை போல் கண்ணில்லா இருட்டுக்கே கண் தெரியாது இதுக்கு அதுக்கு கொஞ்சம் வெளுத்தாலும் தெரியும் இதுக்கு அது கண்ணே இல்லை கண்ணில்லா குளவி என்றா குழந்தை குழந்தைய போல் கட்டுண்டிருந்த இமை அப்படின்னு நிலை அது ஒரு நிலை இரண்டாவது புறப்படுக்கிற நிலை இறைவன் என்ன செய்யறான் இந்த உயிர்கள் அறியட்டும் அனுபவிக்கட்டும் இந்த உலக விஷயங்களை மட்டுமல்ல அறிகிறது அனுபவிக்கிறது அதனூடாக அந்த அனுபவத்தினூடாக ஈட்டிலேயே கடைசியே இதுக்கு அப்பால வந்து தன்னை பேரின்பத்தை அடையட்டும் அறியட்டும் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி கருவி கரணங்களை கொடுக்கின்றான் அதுதான் படைப்பு வாட் இஸ் கிரியேஷன் என்றால் கிவிங் த சோல் த நெசசரி எக்யூப்மெண்ட்ஸ் டு நோ அண்ட் என்ஜாய் தட் இஸ் கிரியேஷன் அவ்வளவுதான் அது என்னட்ட கொடுக்கிறான் இந்த உடம்பை கொடுக்கிறான் தனு கரணம் என்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்தையும் கொடுக்கிறான் மற்றது புவனம் எத்தனையோ அண்ட கோடி கோடி தனக்கான அண்ட தொகுதிகளை கொடுக்கின்றான் போகங்கள் அதில் இருக்கிற அனுபவ பொருட்களை கொடுக்கின்றான் இதுதான் இறைவன் கொடுக்கிறது அப்ப இறைவன் படைப்பு வந்து சாபம் அல்ல இது ஒரு பிளெஸிங் அவர் கருணையால தான் அவர் படைக்கிறார் அந்த கருணையைத்தான் நாங்கள் சக்தி என்று சொல்லுகின்றோம் அப்ப இந்த நிலை இரண்டாவது நிலை இடைப்பட்ட நிலை இந்த நிலை இந்த நிலையிலிருந்து பிறகு எத்தனையோ கோடானு கோடி புறப்புகளினூடாக அநேக ஜென்ம சம்சிஸ்தா ததோஜாதி பராங்கதி என்று பகவத்கீதை சொல்ற மாதிரி கோடானு கோடி புறப்பு மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பேர்த்துக்கூடாக கடைசியாக இறைவனை சேரும் இறைவனை அறியும், இறைவனை அனுபவிக்கும், இறைவனை சேரும். அந்த நிலையில இந்த கருவிகரணங்கள் எல்லாம் தேவையில்லை. தேவையில்லைன்னா கருவிகரணங்கள் உதவுது. அந்த நிலையில இறைவனை முழுமையாக அறிவதற்கு அனுபவிப்பதற்கும் இந்த கருவிகரணங்கள் வந்து பத்தாது, தடையாகும். அதான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் which are necessary to know and enjoy become inefficient and insufficient to know and enjoy the truth. At that state, in the instruments ஏன் விட்டுடுவோம்? விட்டுட்டு உயிர் இயல்பாகவே இறைவோட சேர்ந்து அனுபவிக்கும். அப்ப கருவிகரணம் தேவையில்லை. அது லிபரேட்டட் ஸ்டேட்.
அது எல்லாருக்கும் கிடையாது.
இதுதான் கொடியேத்தம் ஐயா. கோயில்ல கொடியேத்துறது இதத்தான். கீழே இந்த நிலையில இருக்கிற ஆன்மாவை நடுவில் இருக்கிற இந்த புறப்பு நிலைக்கு கொண்டு வந்து மேல சுத்த விடுதலை நிலைக்கு கொண்டு போறதான் கொடியேத்தம். இதுதான் எல்லா கோயிலையும் கொடியேத்து நடக்கும்
தத்துவம்.
அப்ப இதுதான் அந்த புறவி. இப்ப முதல் புறவி இப்படித்தான் வருகிறது. இப்ப முதல் புறவி கொடுக்கைக்குள்ள இறைவன் எப்படி கொடுக்கிறாருன்றா எல்லாருக்கும் சமமா தான் கொடுக்கிறார். அவர் இம்பார்ஷியல். எல்லாருக்கும் புரியட்ட காயம் என்ற சூட்சும உடம்பு கொடுக்கிறார். ஒரு சூட்சும உடம்பு தான் அவர் கொடுக்கிறார். சப்டில் பாடி. அப்ப சப்டில் பாடியில 8 இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கிறார். அறியும் என்ன சுவைக்கும் சக்தியை கொடுக்கிறார், கேட்கும் சக்தியை கொடுக்கிறார், முகரும் சக்தியை கொடுக்கிறார், தொடுகை உணர்வு சக்தியை கொடுக்கிறார். அப்ப இப்படியாக சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம் என்கிற 5 தன்மாஸ்திரங்களை கொடுக்கிறார். சப்டில் எலிமெண்ட்ஸ். அதையும் கொடுத்து மனத்தையும் கொடுத்து இப்ப மனம் வந்து சித்திக்கும், சிந்திக்கும். புத்தியையும் கொடுக்கிறார். புத்தி வந்து நிச்சயிக்கும் நல்லதோ கெட்டதோ ஒன்று. பட் இது சித்த அதுல இருந்து அதை மனம் புத்தியை கொடுக்கறதோட அவர் அடுத்ததா கொடுக்கிறது அகங்கார். நான் ஒரு தனியன் என்கிற உணர்வை கொடுக்கிறார். எல்லா உயிரும் வந்து நான் ஒரு தனியன் என்று நினைச்சு செயல்படுது. சமுதாயமா கரையான் வாழ்ந்தாலும் என்ன, தேனி வாழ்ந்தாலும் ஒவ்வொன்றும் நான் ஒரு தனியன் என்ற நினைப்பு கொண்டிருக்குது. அந்த நினைப்பை தான் சொல்வது அகங்கார். இந்த இண்டிவிஜுவல் ஃபீலிங், செப்பரேட் இண்டிவிஜுவல் ஃபீலிங் வந்து கொடுக்கிறார். இந்த 8 கொடுத்தால் நவ் தட் இஸ் ஃபங்க்ஷனல். அப்ப இப்ப வந்து என்ன செய்யுது, அது கர்மா துவங்கிடும். மனம் வந்தோடனே கர்மா துவங்கிடும். ஒண்ணு நினைக்க ஆசைப்பட துவங்கிவிடும். புத்தி நிச்சயிக்கும், பாதிக்கும். மற்றது உள்ளத்திலே போய் அது நான் என்ற நினைப்போட ஒன்று செய்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் கர்மா வந்துட்டு மனத்தால் நினைச்சோடனே
கர்மா வந்துடும்.
இந்த ஃபர்ஸ்ட் கர்மா அடுத்த பர்த்த கொடுக்குது. அதுதான் ஆணையா வருவதுண்டு, பூனையா வருவதுண்டு, புழுவா வருவதுண்டு, புல்லா வருவதுண்டு, பாக்டீரியாவா வருவதுண்டு, டைனோசரா வருவதுண்டு, மனுஷரா வருவதுண்டு. இப்படி பல பல புறவிகளாக பிறகு தொடருது செயினாக. இதுதான் முதல் புறப்பு. அதான் இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், புறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். அவர் மனுஷருக்கும் சொல்ல
எல்லா உயிர்க்கும்,
எல்லா உயிர்களுக்கும் ஒரே புறப்பு என்ற இறைவன் கொடுத்தது. இந்த முதல் புறப்பை சொல்றது முதல் உற்பவம், இந்த பிரைமரி கிரியேஷன். அதுக்கு பிறகு எங்கட கர்மாவுக்கு ஏற்ற உடம்புகளை தான் நாங்க இப்ப வச்சிருக்கிறோம், அது செகண்டரி கிரியேஷன். இப்படித்தான் இந்த முதல் புறப்பு வந்தது, இந்த ஆன்மா வந்தது. இந்த ஆன்மா இறைவனிடம் இருந்து வரவில்லை. அந்த தப்பு பதியோடு இருந்தது என்ற கருத்து பிழை. பதி இருக்குது, ஆன்மா இருக்குது, ஆனா அது ஆன்மா இறைவனை அறிகிற தன்மை அதுக்கு இல்லாம இருந்தது. அதுக்கு அந்த இறைவனை அறிகிற தன்மைக்காக இந்த அனுபவ முதிர்ச்சிக்காக இந்த கருவிகரணங்களை கொடுத்து அந்த அனுபவ முதிர்ச்சியை ஆன்மாக்கு ஏற்பட வைத்து கடைசியாக இறைவனை அறிகிற முயற்சி வருகிறது.
இவ்வாறான விளக்கம் வேறு சமயங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதா டாக்டர்? நான்
கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் சொல்ல வேணும். இந்த படைப்பு ஏன் வருகின்றது என்று சொன்னால், விபிலிய வேதத்தில் இறைவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக படைத்தார். அப்படி என்றால் அவர் மகிமையை வெளிப்படுவதற்காக ஏனப்பா இவ்வளவு பேரை படைத்து கஷ்டப்பட வச்சு திருப்பி வர வேண்டும் என்றிருக்கிறது. அதே மாதிரியாக இறைவன் உயிர்களை படைத்தான் என்று சொன்னாலும் இந்த பிரச்சனை வருகிறது. அவருக்கு என்ன தேவை இருந்தது படைப்பதற்கு? What is the necessity and need for him? அவர் வேண்டுதல் வேண்டாமையிலான் தானே அதனுடைய மகிமைக்கு பங்கமாக வருகின்றது. உயிர்கள் இறைவனோடுதான் இருந்து இப்படி விழுந்தன என்று எடுத்தால் கூட இறைவனுடன் இருந்து விழுகின்ற தன்மை வரும் என்றால் திரும்பி போய் சேர்ந்த பிறகு மறுபடியும் விழாது என்பதற்கு என்ன நிச்சயம்? What is the guarantee of the liberation state என்று ஐயம் கொண்டு வருகின்றது. அப்ப இந்த வினாக்களுக்கு இந்த வினாக்கள் சைவத்தில் இல்லவே இல்லை. ஏனென்றால் அது உண்மை, உண்மையாக உண்மையாலே உரைக்கப்பட்டது. அதான் மெய் கண்ட சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள். மெய் கண்ட சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள்.
இங்கே இல்லை ஒரு நேர் வந்துக்கிறார் டாக்டர். அவருக்கு வணக்கம்.
வணக்கம். உங்கள் இருவருக்கும் மதிய வணக்கம்.
மதிய வணக்கம்.
நன்றி. இந்த ஆன்மாக்கள் எத்தனை பிறப்பு எடுக்கிறார்கள்? 7 பிறப்பண்டினம், 7 என்மண்டினம், எழுகின்ற ஒரே ஒரு பிறப்பண்டவார்கள் எத்தனை பிறப்பு எடுக்கும்?
இதுல வந்து ஏழ்புறப்பும் தீயவை தீண்டா, இழுபுறப்பும் தீயவை தீண்டா, பழிபுறங்கா பண்புடை மக்கட்பொறின் என்றது வள்ளுவர்.
வள்ளுவர்.
அப்ப எழுபுறப்பு என்றது 7 வகையான புறப்புகள். 7 வகையாக புறப்புகின்றன. அந்த 7 வகையான புறப்புகள் என்றால் ஒன்று தேவர்கள், தேவஜாதிகள் செலஸ்டியல்ஸ். அந்த தேவஜாதிகளிலேயே வந்து 11 லட்சம் ஜோனி வேதங்கள் இருக்கின்றன. மனுஷர்லயே 9 லட்சம் ஜோனி வேதங்கள் இருக்கு. நாங்கள் இங்கே இருக்கிற மனுஷர்தான் யோசிக்கிறோம். அண்டான கோடிக்கணக்கான அண்ட தொகுதிகள் இருக்கின்றன சொல்லுவார்கள். பார்கவ புராணத்துல வரும் விநாயக பெருமானுக்கு ஏன் பெரிய வைரண்டதுக்கு ஒரு கதை. விநாயக பெருமானுக்கு முன்னால இந்த மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த மும்மூர்த்திகள் சிவன்ல பல தெய்வங்கள் உண்டு, பல சிவர்கள் உண்டு. அரசியாக இருக்கிற உச்சத்திலே இருக்கிற சிவன் தான் பரசிவன், அவனுக்கு மேலே ஆள் இல்ல. இந்த கனடால இருக்கிற சிவன் கோயிலுக்கும் பெரிய சிவன் என்றுதான் பெயர், அதுக்கு மேலே இல்ல. மகாசிவன் என்று சொல்றது அதுக்கு மேலே இல்ல, அதுக்கு கீழே கன சிவன் இருக்கிறார்கள். அப்ப இதுல வந்து இங்க இந்த அண்ட தொகுதிக்குரிய பிரம்மா விஷ்ணு உருத்ரன் சிவன் மூன்று பேரும் விநாயகரை விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி டவுட்ஸ் கேட்டுக்கொண்டிருந்தார்களா, இந்த படைத்தல்ல காத்தல்ல அழித்தல்ல. விநாயகர் சடார் என்று மூன்று பேரையும் தூக்கி விழுங்கிட்டாராம், விழுங்கிவிட்டார். அங்கே அவருடைய வயிற்றுக்கு போய் பார்த்தால் இவர்கள் படைத்துக் கொண்டிருக்கிற அண்ட தொகுதி ஒரு அண்ட தொகுதி, நாங்க பாக்குற இவ்வளவும் இதே மாதிரி கோடான கோடி பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட் அண்ட தொகுதிகள் அவருடைய வயிற்றுக்கே இருக்குது. ஒவ்வொரு அண்ட தொகுதிக்குமாக மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவர்கள் இத்தனையும் கோடானு கோடி பேர் அங்கே இருந்து செய்து கொண்டிருக்கணும். அந்த படைத்தல் காத்தல் அழைத்தல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொருத்தராக இவர்கள் அங்க போய் அப்ரண்டிஷிப் மாறி அவர்கிட்ட போய் அப்சர்வ் பண்ணி அதை எப்படி செய்யணும் என்று பார்த்து அது ஐயங்கள் எல்லாம் தெளிந்து கொண்டார்களாம். அதுக்கு பிற்பாடு வினாவுடைய காது வழியாகவும் வாய் வழியாகவும் மீண்டும் வெளிப்பட்டார்கள். இது பார்கவ புராணத்துல இருக்குது, பார்கவ புராணத்தில் இருக்கு. அப்ப பார்க்கவோடு எத்தனை அண்ட தொகுதிகள் இருக்குது, எத்தனை பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அண்ட தொகுதிகள்ல எத்தனையோ விதமான மனுஷர்கள் இருக்கிறார்கள். அப்ப மனுஷர் வந்து 9, அந்த 9 லட்சம் வகையாக மனுஷர்கள் இருக்கின்றார்கள். அதே மாதிரியாக இந்த சொல்வார்கள் நாற்கால் விலங்கு,
விலங்குகள்
நாற்கால் விலங்குகள் வந்து 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம். அடுத்ததாக ஊர்வன 15 லட்சம், ஊர்வன 15 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், தாவரம் 10 லட்சம், 19 லட்சம். எல்லாமாக 84,100,000 ஜோனி பேதங்கள், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இதுல இருக்குது. அப்ப 7 புறப்பண்டா ஏதோ 7 தான் புறப்பண்டு இல்ல, இந்த 7 வகையான புறப்புகளையும் நாங்க புறப்பம், தேவரா புறப்பம், நாட்கால் விலங்குகளா புறப்பம், மனுஷரா புறப்பம், பறவைகளா புறப்பம், ஊர்வனவா புறப்பம், அப்பால நீர்வாழ்வன தாவரம். அப்ப 7 புறப்பும் தீயவை தீண்டாண்டு நல்ல மக்களை பெற்றால் 7 புறப்பு, நாங்கள் பிறக்கிற மற்ற புறப்புகள் எல்லா வகையான 7 வகையான புறப்புகள்லயும் எங்களை ஒரு தீங்கும் வராது. இப்ப பிள்ளைகளை நல்லபடியாக பெற்று வளர்க்கறது பெரிய புண்ணிய செயல், பெற்றோர் நல்லா கவனிக்க வேண்டும். இப்ப எல்லாம் பெற்றோர் டிசிப்ளின் பண்றது குறைவு, பிள்ளைகளை அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று விட்டுறது அப்படி என்று இல்ல. சமய வகுப்புகள் சமய போதனைகள் தாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இல்லாட்டி இந்த வகுப்புகளுக்கு அனுப்ப வேணும். எங்களிடம் இந்த சமய வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுக்கு வரைக்கும் இருக்கு. இந்த பிள்ளைகளை இப்படி வளர்த்தால், பண்புடை மக்களாக வளர்த்து பெற்றெடுத்தால், நீங்கள் எந்த புறப்பில போனாலும் உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது என்று வள்ளுவர் சொல்றார். 7 புறப்பும் தீயவை தீண்டா, they will shall not trouble in 7 types of word one would takes. பழிபுறங்கா பண்புடை மக்கட்பர் நிஃபன் பிகட் சில்ட்ரன் அம்பீச்சபிள் கரெக்டர். அப்படி அந்த பிள்ளைகளை கொண்டு வர வேணும். இந்த 7 வகையான ஜோனி பேதங்கள் நான் சொன்னேன், 2 லட்சம் கொண்டு இதுக்கு பரிமேலழகர் உரை எழுதி இருக்கிறார். இந்த திருக்குறளுக்கு அந்த உரையில ஒரு மேற்கோள் சொல்றார், ஊர்வ 11, ஊர்வன வந்து 11 லட்சம், 9 மானிடம், மானிட வகைகள் 9 லட்சம், நீர் பறவை நாற்காலோர் பவ்வத்து, நீர்வாழ்வன 10 லட்சம், பறவை 10 லட்சம், நாட்கால் விலங்கு 10 லட்சம், சீரிய பந்தமான் தேவர் 14, தேவலோகத்தில தேவர்கள் வந்து 14 லட்சம் வகை வகையான தேவர்கள், அயன் படைத்த அந்தமில் சீர் தாவரன் 4-5, தாவர வக்கங்கள் 20 லட்சம். இவ்வளவத்தையும் சேர்த்தா 84,100,000 ஜோனி பேதம், இவ்வளவு பேதங்களும் இருக்கின்றன.
எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது, பரிமேலழகர் இவ்வாறு ஒரு ஆழ்ந்த அறிவு படைத்த ஒரு ஞானி, அவர் சைவர் அல்ல,
வைணவர்,
வைணவர் அப்படி இருந்தும் இவ்வாறு இது எழுதியிருக்கிறார். இப்பொழுது இந்த பௌத்தறிவாளர்கள் என்று சிலர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள்,
அது எனக்கு நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம். இந்த இழுபிறப்புக்கு இழுகின்ற பிறப்பு என்று சொல்லி
இருக்கிறேன்.
மறுமலை பிறப்பு பிறப்பு வருகிறது ஒத்துக்கொள்கிறேன். பிறவி பெருங்கடல் நீந்தார் என்றெல்லாம் இருக்குது. அப்ப பிறவி கடலை பற்றி சொல்லத்தானே வேண்டும். அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் அந்தனனை பற்றி சொல்லத்தானே வேண்டும். ஆபயன் குன்றும் அறுதொழிலோள் நூல் பரப்பர் காவலன் காணான். அறுதொழிலோர் என்றால் அந்தனனுக்குரிய ஆறு தொழில்கள். அப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு அது சமயம் இல்ல பகுத்தறிவு என்று சொல்லி திருக்குறளுக்கு எப்படி உரை சொல்வது? மிகவும் கேட்டா சில இடங்களில் தமிழ் திருமணம் நடத்துகின்றன. இப்ப திருவள்ளுவருடைய திருக்குறளை சொல்லி அதுல தப்பில்லை. மதம் வித்தியாசமாக இருந்தால் ஒரு பொது திருமணம் வரை தேவைப்படுகின்றது. திருவள்ளுவர் திருக்குறளை பாவிக்கலாம், அது தப்பில்லை. ஆனா அதுக்கு பிறகு நடந்த விருந்து உபசாரத்திலே மூக்கு முட்டை ஆற்றச்சி மாற்றச்சி பரிமாறுகின்றார். அப்ப நான் கேட்டேன், இதுல திருக்குறள் சொல்லி போட்டு பிறகு இப்படி சொல்றீர், வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் தானே
ஊனை தின்று ஊனை பிரிக்காமை.
சொல்லுகிறார் என்ன, மற்றனுடைய ஊனை தன்னூன் பெருக்கற்கு பிரிதோர் ஊனும்பான் எங்கனம் ஆளுமர்கள். தன்னுடைய உடம்பை வளர்க்கறதுக்கு இன்னொரு தன் உடம்பை வெட்டி உரைச்சி சாப்பிடுவனுக்கு எப்படி அருள் வரும் என்று சொல்லி இருக்கிறாரே திருக்குறள். அப்ப திருக்குறள் சொல்லி கல்யாணம் செய்து போட்டு மாமிச விருந்து படைக்கலாமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாத அவர் சொல்லித்தரவில்லை சொன்னார்.
எப்படி இருக்கு விளையாட்டு டாக்டர்? உண்மையிலே சில விஷயங்களை நாங்கள் இங்கே காய்தல் உவத்தல் என்று சில விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இன்னொரு நேயர் வந்திருக்கிறார் டாக்டர், அவரை பற்றி கேட்போம். வணக்கம். வணக்கம். அவர் போய்விட்டார், திரும்பி வருவார் என்று நினைக்கிறேன். வரட்டும், நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எங்களுக்கு நேரமும் அண்மித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. இதுல இன்னொரு இது ஒரு சிறிய ஒரு கேள்வியும் இருக்குது டாக்டர், அதை எடுத்துக்கொண்டு அவர் வந்திருக்கிறார், திரும்ப கேட்போம். வணக்கம்.
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 ஞானலிங்கம் ஜெர்மனில இருந்து கதைக்கிறேன்.
ஐயா கொஞ்சம் பொறுங்க, ஒரு 5 நிமிஷத்தால நீங்கள் எடுங்கோ,
நான் கட் பண்ணிட்டு எடுக்கிறேன்.
ஆமாம், நன்றி நன்றி. ஓகே,
அடுத்த நிகழ்ச்சிக்காக அவர்கள்
காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெர்மனில இருந்து வழக்கம் போல வருகிறவர். இதுல இறுதியாக ஒரு கேள்வியை பார்த்து விட்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஜோதியில் கலந்தார் என்பது பற்றிய விளக்கம் தெரிய முடியுமா?
ஜோதியில் கலந்தார் என்பது இப்ப இறைவனை ஜோதி வடிவென்று சொல்லுவார்கள். அதாவது சொல்லு கான் பெரிய பேரொளியே என்று மாணிக்க வாசகர் பாடுகின்ற, அதாவது பெரிய வெளிச்சம் பேரொளி ஆனாலும் காண இல்லாது. கான் பெரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்றார் தோட்ட சுடரொளியாய், சுடராகவும் நிற்கின்றார். இப்ப சுடராய் நிற்கின்றார், பேரொளியாகவும் நிற்கின்றார். பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு பெரிய வெளிச்சமா இருக்குது ஆனா காண இல்லாது, அவ்வளவு இருட்டங்களுக்கு கண்ணை மறைச்சிருக்குது. அதான் சொல்லுவார்கள், பட்ட கட்டையிலே பகற்குருடு போகின்றது. பகற்குருடு என்றால் எவ்வளவு சூரியன் காஞ்சாலும் வெளிச்சம் இருக்கின்றது. இறைவனை ஜோதிமயமாக காணுகின்ற ஒன்று இருக்குது, இதை சிவபிரகாசம் என்று சொல்லுவார். சிவபிரகாசம் என்று சொல்லுகிறார்கள். ரமண மகர்ஷியினுடைய அணுக்கத்திலே சிவபிரகாசம் பிள்ளை என்பவர் இருந்தார். அவருடைய மரண செய்தி ரமண மகர்ஷிக்கு அறிவிக்கப்பட்டது. ரமண சொன்னார், சிவபிரகாசம் பிள்ளை சிவபிரகாசம் ஆனார்.
ஓ, சிவபிரகாசம் ஆனார்
ஆனார், அதாவது ஜோதியில் கலந்தார். அதான் சீவன் சீவன் சிவனுடன் சேர்கின்ற தன்மையைத்தான் இங்கே ஜோதியில் கலத்தல் என்று சொல்லுகின்றோம். அப்ப இறைவன் சிவத்தோடு சேர்கின்ற தன்மை, ஜீவன் சிவனோடு சேர்கின்ற பொழுது ஜோதியில் சேர்கின்றது. அதுதான் மாணிக்க வாசகர் ஜோதியில் கலந்தார் என்று சொல்வதும். சில வீரர்களே இந்த ஜோதி எல்லோரும் காணவும் வந்திருக்கின்றது. நந்தனார் எல்லோரும் காண ஜோதி வடிவாக சென்றார். உமாபதி சிவாச்சாரியார் எல்லோரும் காண முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுக்க ஜோதி வடிவாக போனார். சுந்தரர் பலர்கான ஜோதி வடிவாக கைலைக்கு போனார். வயலை அடிவாரத்திலே இருந்த உபமன்ய முனிவர் பார்த்தார், மற்றவர்களுக்கு சொன்னார். ரமண மகர்ஜி இந்த உலக வாழ்க்கையை விட்டு போன பொழுது நட்சத்திர வடிவிலே வடக்கு நோக்கி சென்றது கல பேர் சென்னையிலிருந்து கூட பார்த்தார்கள். இந்த ஜோதி என்பது இப்படி பலவிதமான விளக்கங்கள் உண்டு.
இறுதியாக ஒரு நேர் வந்திருக்கிறார் டாக்டர், அவரை கேட்டுவிட்டு நாங்கள் நிறைவு செய்வோம். வணக்கம்.
வணக்கம்.
ஓம் சொல்லுங்க.
ரமணி பேசுறேன் மறுபடியும்.
சொல்லுங்க.
அந்த பகவத் கீதையில சொல்றதாக கன்னடத்துல அந்த இது ஒரு சில நோட்ஸ் போடினம், இதை கொண்டு வந்தா இதை கொண்டு அதை கொண்டு செல்வதற்கு அப்படி என்று இருக்கு வந்து. ஆனா உண்மையில அந்த வசனங்கள் பகவத் கீதையில இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது சரியா பிள்ளையா?
கீதா சாரம் என்று சொல்லுவார்கள். கீதையினுடைய சாரத்தை இலகுவாக சொல்ல முடியாது. கீதையே ஒரு பெரிய சாரம் தான். அது அது அந்த அந்த நானூறு ஸ்லோகங்கள் 700 ஸ்லோகங்கள்லையும் ஒரு சாரமாக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு 18 அத்தியாயங்கள் கீதையில இருக்கு. ஒன்று கர்மாவை பற்றி சொல்லும், ஒன்று தியானத்தை பற்றி சொல்லும், ஒன்று சன்னியாசத்தை பற்றி சொல்லும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செய்திகளை சொல்லுகின்ற பொழுது இதைத்தான் கீதை சொல்லுகின்றது என்று டெபினிட்டாக ஒரு காரணப்படுத்தி சொல்லப்படுவது கடினம். ஆனாலும் இந்த கீதா சாரம் என்று சொல்லப்படுகின்ற கருத்து சிந்தனைக்கு ஒரு ஃபுட் ஃபார் தாட் என்று சொல்லுவார்களே, அந்த உகந்தது. ஆனால் கீதையிலே அதற்குரிய நேரடி வசனங்கள் இல்லை. ஆனால் கீதா சாரம் என்ற பெயரிலே ரமண மகரிஷி அவர்கள் பாடலாக ஒரு 40-50 பாடல் பாடியிருக்கின்றார். அது கீதா சாரம் என்ற பெயரில் இருக்கு. ரமணாசிரம நூல் கேட்டீங்கள் என்றால் அது எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலே ஒரு அளவுக்கு கீதையின் சாரத்தை ஒரு விதமாக ரமண மகரிஷி சொல்லியிருக்கின்றார். கீதா சாரம் என்று நீங்க
நிறைவு செய்த நேரம் வந்துவிட்டது. இறுதியாக நாங்கள் டாக்டர் நீங்கள் ஏதாவது
மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திப்போம்.